ತವೈಹಿ ಬ್ರಹ್ಮಾದೀನಾಂ ಜಯ ಜಯ ವಚೋಭ್ಯನ್ನಿಯಮಿನಾಂ ಗಣಾನಾಂ ಕೈಕೇಳಿಭಿಃ ಮದಕಲಮಹೋಕ್ಷಸ್ಯ ಕಕುದೀ ಸ್ಫಿತಂ ನೀಲಗ್ರೀವಂ ತ್ರಿಣಯನಮುಮಾಶ್ಲಿಷ್ಟವಪುಷಂ ಕದಾ ತ್ವಾಂ ಪಶ್ಯೇಯಂ ಕರಧೃತಮೃಗಂ ಖಂಡಪರಶುಂ ಕದಾ ವಾ ತ್ವಾಂ ದೃಷ್ಟ್ವಾ ಗಿರಿಶ ತವ ಭವ್ಯಾಂಗ್ರಿಯುಗಳಂ ಗೃಹೀತ್ವಾ ಹಸ್ತಾಭ್ಯಾಂ ಶಿರಸಿ ನಯನೆ ವಕ್ಷಸಿ ವಹನ್ ಸಮಾಶ್ಲಿಷ್ಟ ಆಘ್ರಾಯ ಸ್ಫುಟ ಜಲಜ ಗಂಧಾನ್ ಪರಿಮಳಾನ್ ಅಲಭ್ಯಾಂ ಬ್ರಹ್ಮಾದ್ಯೈಹಿ ಮುದಮನುಭವಿಷ್ಯಾಮಿ ಹೃದಯೇ. 26th ಶ್ಲೋಕಂ. ಮುನ್ ಶ್ಲೋಕದಲ್ಲ ಪರಮಾತ್ಮ ಅವನುಡಿಯ ஒரு தியான ஸ்வரூபம். எப்படி நாம் தியானம் பண்ணணும்? ரிஷபாரூடனாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை திரிணயனாகவும் உமாசகாயமாகவும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும்னு சொன்னார். அது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு விசேஷ ஃபலத்தை வேற சொன்னார். அதோட அவர் கையில் ரெண்டு அம்சங்களை வச்சுட்டுருக்கார். ஒன்று மானை வச்சுட்டுருக்காராம், இன்னொன்று கண்டபரசும், ரெண்டையும் வச்சுட்டுருக்கார். இந்த மானை வச்சுட்டுருக்கிறதுக்கு என்ன தாத்பரியம்? நம்ம மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் சாஸ்திரங்களோ சமம் தமம் புலநடக்கம் மனதனுடைய அடக்கணும்னு சொல்கிறது. நம்மளால் முடியலன்னா என்ன பண்ணணும்? நம்ம விட யாருக்கு ரொம்ப சக்தி இருக்கோ அவரை சரணாகதியை அடையும். மனிதனால் முடியாத காரியத்தை பகவானானவர் நமக்கு பண்ணி கொடுக்குறார். அதனால் இதை காட்டுவதற்காகத்தான் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், தன்னுடைய கையில் மானை பிடிச்சுருக்கார். அது ஒரு அம்சம். ரெண்டாவது கண்டபரசும், உடஞ்ச கோடாலியே கையில் வச்சுட்டுருக்கார். இந்த பரசு கையில் வச்சுருக்கார் ஒருத்தர் பலராமன், ஒருத்தர் பரமேஸ்வரன். ஒருத்தர் பலராமன் இதே போலேயே உடஞ்சதாக ஒரு கை இருக்குமையானால் அதனுடைய ஒரு பாகத்தை அவர் வச்சுட்டுருக்கார், இன்னொரு பாகம் பரமேஸ்வரன் வச்சுட்டுருக்கார். ஒரே பரசு தான், அது உடஞ்சு போயிடுது. உடஞ்சத்தை ஒரு பலராமன் ஒன்று வச்சுட்டுருக்கார், ஒரு பாகம் இவர் வச்சுட்டுருக்கார். என்ன விசேஷம் இதுக்கு? இந்த கண்டு பரசுவை வச்சுட்டுருக்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்டதான யாராக இருந்தாலும் சரி, ஒரு கர்மா பண்ணினா அதனுடைய பலத்தான் இருக்கும். பலராமன் ஒரு நாளைக்கு யாகம் பண்ணுறதுக்கா யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான சத்ரயாகம் நடக்கக்கூடியதான தேசத்துக்கு போனார். அங்கே போகும் பொழுது அங்கே சூதர் ஒரு உயர்ந்ததான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். சூதருங்கிறவர் ரொம்ப பெரியவர், 18 புராணங்களும் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த மகாத்மா உட்கார்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். இவர் அப்போ நடுவில் போகிறார். போகும்பொழுது என்ன ஆச்சுன்னார், எல்லாம் எழுந்துட்டா என்ன பகவானுடைய அவதாரமாக சொல்லியே எழுந்துட்டார். அவர் மட்டும் எழுந்துக்கலைன்னா அவர் குருஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார், சொல்லிட்டுருக்கார். எப்போ சொல்லிட்டுருக்காரோ அவர் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் என்ன ஆனாலும் சரி அவள் அந்த இடத்த விட்டு நகரப்படார். அதை வச்சுட்டு அவர் நகராமல் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டுருக்கார். இவருக்கு அது தெரியலை, அவர் சொல்கிறாருங்கிறது கவனிக்கலை. இவர் வந்ததுமே எல்லோரும் இருந்தா, ஆனால் அவர் மட்டும் எழுந்துக்கலை. எழுந்துக்கா போது என்ன ஆச்சு அப்படின்னார், இவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணினா, அங்கே இருக்க உள்ள எடுத்து அப்படியே இழுத்தார். அந்த சூத்தருடைய தலை கீழ் விழுந்துருக்கு. அவருடைய சக்தி அப்படி. அப்போ இங்கே இருக்கிற மகர்ஷிகள்லாம் ஹாஹாகாரம் பண்ணினா, இப்படி பண்ணலாமா நீங்கள்? பரம பாகவதர் எல்லா புராணங்களையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். யாகத்தில் வரும்பொழுது காலமே சூரியோதயத்திலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் சூரியாஸ்தமனம் வரைக்கும் யாகங்கள் நடக்கும். சூரியாஸ்தமனம் ஆகிட்டு இனிமேல் யாகம் இல்லை. ஏன்னா சூரியன் இருக்கிற பரியந்தான் கர்ம சாட்சி, அது வரைக்கும் தான் யாகம். அஸ்தமனம் ஆகிட்டுன்னா சாயம் சந்தியாவனம் பண்ணி நிறுத்தி விடுவார். அப்போ வெறுமனை பொழுது போக்கப்படாது. அப்பொழுது தேவி பாகவத்தையோ பாகவத்தையோ மற்ற புராணங்களையோ சொல்லணும். அதை சொல்கிறதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் சூத மகாமுனி. அவர் இதை சொல்லிகிட்டே இருக்கார். நீங்கள் அவர் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்களே, ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி, அது எனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துன்னு பண்ண வேண்டாமா, முதல்ல பனிஷ்மெண்டலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ நீங்கள் பண்ணிவிட்டீங்களோ அப்போ உங்களுக்கும் அதை பண்ணினதான கர்மாவுக்கு பலம் உண்டு. ஆகையால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகணும். தேசத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அங்கெங்கே இருக்கக்கூடியதான உயர்ந்ததான நதிகளில் ஸ்நானம் பண்ணி இத்தனை பாபங்களையும் போக்கெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல், அந்த தீர்த்த யாத்திரை பண்ணும் பொழுது கையில் உடஞ்ச கோடாலேயே எடுத்துன்னு போகணும்னு சொல்கிறேன். எதற்காக? நான் தப்பு பண்ணினேன் நாலு பேருக்கு தெரியறதுக்காக. அதே மாதிரி மீதி ஒரு கோடாலு பரமேஸ்வரனுடைய கோடாலி, அது அதை ரெண்டாக உடச்சுட்டார், அதை எடுத்துகிட்டு இருக்கார். இன்னொரு பாகம் என்னன்னா, இவரும் பார்த்தாராம், நானும் அப்படி வச்சுக்கணும்ட்டார். ஏன் அப்படின்னா, நானும் தப்பு பண்ணினேங்கிறார். பரமேஸ்வரனுக்கு ரைட்டு தப்புக்கா? இல்லை. ஏன்? பிரம்மதேவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு ஆத்தியந்த பாகம் முதல் பரமேஸ்வருடைய லிங்கம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது எனக்கூடியதான ஒரு போட்டி அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில் பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் அன்னவாசம் வாகனம் இருக்கேன், நான் ஆகாசத்தில் பறப்பேன்னு நினச்சோன்னு அப்படி பறந்து போயிட்டு இருக்கார். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணியிருக்கார், நான் ஒரு பன்னியாக வேஷத்தை எடுத்துட்டு பூலோகத்தை அடையில் போயிட்டு இருக்கேன், எங்கே கீழே இருக்கோ அதை நான் பார்க்குறேன்னு போனார். இவருக்கு போயிட்டே இருக்கார், மகாவிஷ்ணுக்கும் தெரியல, வந்து விட்டார். ஆனால் இவர் கொஞ்சம் தூரம் போனார், மேலேருந்து ஒரு புஷ்பம் விழுந்தது பார்த்துட்டார். நமக்கோ தெரியல, தெரியாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தார். தெரியலேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக வேற இருக்கு. புஷ்பம் கீழே விழுந்ததுமே பிடிச்சுண்டார், நான் பார்த்து விட்டேன்னு பொய் சொல்லிவிட்டேன். பாருங்க, இந்த பொய் சொல்கிறதுங்கிறது அது என்னாச்சு, தனக்கு அகௌரவம் வந்துடுமோ, நாலு பேர் இருக்கல தனக்கு வந்து குறைச்சலாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுதான் நமக்கும் பொய் சொல்கிறதுக்கும், நமக்கு வேண்டியதான காசோ அல்ல புகழோ வேறு ஏதோ நமக்கு போயிடுமோ எனக்கூடியதான பயத்தினால்தானே பொய் சொல்கிறான். இதான் முதல் முதல்ல பிரம்மதேவரும் அப்படித்தான் சொன்னார். பரமேஸ்வரன் பார்த்தார், எது இல்லையோ அதை இருக்குன்னு சொல்கிறதல்லவா பொய், அதனா மாயே அத்தியாசம். இல்லாத இருக்குன்னு நினைக்கிறது தான் பொய்யான ஜானம், அதுக்கு தான் அத்தியாசம் பேர். தமேதம் ஏவம் லட்சணம் அத்தியாசம் பண்டிதா அவித்யாயிக்கு மன்னியது. இதுதான் அவித்யா, இதுதான் அஜானம், இதுதான் மாய. மோகிச்சு விட்டார். என்னாச்சுன்னார், பரமேஸ்வரனுக்கு முன்னால் அவருக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை, அடிமுடி இல்லாத பரம்பொருளை நான் அடிய முடிய பார்த்தேன்னு சொல்றது தப்பல்லவா, இப்படிப்பட்டதான ஒரு அஜானம் ஒரு மாய சூழ்ந்துடுத்த அவரை, மறைச்சுடுத்த அவரை, உண்மையாக மறைச்சது. மறைச்சதுனால் அவருக்கு பொய் சொல்லக்கூடியதான எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்ததுனால் அவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த மாயினை பொய் சொல்லிவிட்டார். ஏற்பட்டதான பதார்த்தம் இது. இந்த மாயையானது வந்து பண்ணுறது என்ன பண்ணித்து, மகாமாயா மறைச்சு வச்சு விடுறது. ஆனால் அந்த மாயை இருந்தால் தான் உலகமே நடக்கும்னு அது வேற ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே உண்மையோடையே நம்ம இருந்தோமையானால் தத்துவத்தையே அறிந்து கொள்றதுன்னு ஒரு காரியமும் பண்ண மாட்டான். நைவ தஸ்ய கிருதேன அர்த்தா நா கிருதேனே கஷ்டனா நச்சாஸ்ய கர்த்தவ்ய பாஸ்ரயா அப்படி ஆயிடும். ஆகையால் என்ன பண்ணியிருக்கா அம்பாள், அந்த மாயையே வெளியில் விட்டுருக்கா. அவளவாளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணாதவாளுக்கு இந்த மாயையானது தன் வசமாக ஆக்கிவிடும். இந்த மகாய மாயையானதுனால இவருக்கு தம் புகழ் போயிடுமோன்னு ஒரு பிரமம் ஏற்பட்டது. பிரமத்தினால இவர் என்ன பண்ணிவிட்டார், இது அப்படி இல்லை அப்படின்னு நான் பார்த்தேன்னு போய் சொன்னார். பரமேஸ்வரனுக்கு கோபம் உண்டு. ஏன்னா மாயைக்கே அப்பாற்பட்டவானவர். மாமேவ ஏப்ரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திட்டே. இந்த மாயை போகணுமே ஆனால் அந்த பரமேஸ்வரனுடைய பாதங்களை பிடிக்கணும். அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால தான் போகும். எது இந்த யோகமா மகாமாயையானது என்ன பண்ணிட்டு, அஜானத்தை அஜானத்தினால பிரபஞ்சத்தை மறைச்சு தன்னுடைய ஆபிரம ஆத்ம தத்துவத்தை மறைச்சு உண்மையை மறைச்சு வேற உண்மையை வேற விதமாக இருக்கும்படி காட்டி கொடுக்கறது. மூலமே இல்லாதான முடியில்லாதான பரமேஸ்வரனுக்கு அந்தமில்லாதவருக்கு அவன் அந்தவத்தாக காட்டி கொடுத்துரு. இப்போ இவரை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து, தோஷம் பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு எந்த வாய் சொல்லித்தோ அந்த தலையை எடுத்து விட்டார். எடுத்த பிறகு அவர் பார்த்தார், தப்பு பண்ணினது ஆனால் ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய தலையை நான் எடுத்துவிட்டேனே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நானும் அந்த பனிஷ்மெண்ட்டை வாலண்டரியாக எடுத்துக்கிறேன். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் தர்மத்தை வியவஸ்தானம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கார் பரமேஸ்வரன். எதுக்கு வேலை சொல்லி அந்த வேதங்களில் யாரார் என்னென்ன பண்ணணும், எது யாருக்கு தர்மம் என்று சொன்னவர் அவர். அதை அனுஷ்டானம் பண்ணுறதுனால மற்றவர்களுக்குத்தான் புண்ணிய பாப கர்மாக்கள் வரும், அவருக்கு இல்லை. இருந்த போதிலும் அது உலகத்தில் காட்டணுமோ இல்லையோ, நான் பண்ணினே ஆகையால் நானும் அதனுடைய பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை கையிலேயே வச்சுருக்காராம். காமிக்கிறதுக்கு என்ன இப்படியும் இருக்குது அப்படின்னு. ஏன்னா தர்ம தேவதேவர். அதனால்தான் ஸ்லோகத்தில் ருஷபாரூடனாக சொல்லியிருக்கார், மகோட்சஸ்ய ககுதி. ருஷபாரூடனாக தர்மத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறதாக அவரை சொன்னார். இப்படி சொன்ன பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சேவையானது எப்படி, அதனால் மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பேரானந்தம் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்கே சொல்லிட்டு இருக்கார். கதாவியாத்வாம் திருஷ்டுவா கிரிஜதவ பவ்யாங்கிரியுகுளம். ஹே பரமேஸ்வரா, இன்னும் அவன் ஒரு மனிதனாக இருக்கிறவன், அவனுக்கு இந்த ஜென்மம் அவனும் அடையக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் என்ன, அவருடைய பாத பத்மங்களை இந்த ஜென்மாவில் பார்க்க முடியுது. அந்த ஸ்வரூபத்தை ஒரு நாளைக்காவது நம்ம இதயத்தில் நம்ம பார்க்கணும். வெளியில் இதோ கைலாசத்துக்கு போய் பார்க்க வேண்டாம், இதயத்தில் காணப்பட்டால் போரும். கதாவா துவாம் திருஷ்ட்வா கிரிஷா தவ பவ்ய அங்கிரி யுகளம். தவ உங்களுடைய பவ்ய அங்கிரி யுகளம், இரண்டு உயர்ந்ததான அந்த பாதங்களை கிரகித்வா. அதை பார்க்கறது மட்டும் இல்லை, அதை நான் எடுத்துண்டு ஹஸ்தாபியாம் சிரசி நயனே வட்சசி வஹன்னு. ஹஸ்தாபியாம் இரண்டு கையாலையும் அதை தொடணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லை, சிரசி தலையில் வைத்துக் கொள்வேன், நயனே இரண்டு கை கண்களுக்கும் ஒத்திக்கொள்வேன், வட்சசி வஹன்னு என் பார்பில் வச்சுருப்பேன், சமாலிங்கியா அதை நன்னா கட்டிண்டு, ஆக்ராய அதை வாசனை பார்த்து, புட ஜலஜ கந்தான் பரிமளான்னு. எப்படிப்பட்டதான ஒரு பாதங்கள், ஸ்புடமான நல்ல வாசனை இருக்கக்கூடியதான கந்தங்களுக்கு தடவி, அப்படிப்பட்டதான அவைகளை நான் சிரசில் தரிப்பேன். அலப்யாம் பிரம்மாத்யை அனுபவிஷ்ய முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. ஆனந்தமாக என் இதயத்தில் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிப்பேன். பார்க்கணும் பரமேஸ்வரனுடைய பாதங்களை பார்க்கிறது ஒரு அனுபவம், பார்த்தபே அதைகளை தொடுவது ஒரு அனுபவம். நமக்கு பகவான் ஐம்புலன்களை கொடுத்திருக்கார், கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு எனக்கூடியதான ஐந்து புலன்கள். இந்த அஞ்சும் அறிவு புலன்கள். இந்த அறிவு புலன்களை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், அறிவு பெறுவதற்காக பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சும் எதனால் நமக்கு ஏற்படுகிற வேலை செய்கிறது, உள்ள சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு உள்ள ஒரு பரமாத்மா இருக்கார், ஈஸ்வர ஸ்வரூபமாக அந்தரீ எனக்கூடியதான பேரில் வச்சுட்டுருக்கார். அவரைத்தான் உபனிஷதம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா சொல்லிவிட்டு, அவர் தான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாசோஹ வாசம் சவு பிராணஸ்ய பிராண சட்சுடச்சுஹோ அப்படின்னு ஐந்து அறிவு புலன்களும் உங்களுக்கு வேலை செய்யணுமே. ஆனால் இவைகளுக்கு வேலை செய்யும்படியான திறமையை கொடுத்தவர் அந்த பரமாத்மா. ஆகையால் தான் இங்கே வரிசையாக பார்த்தனே கண்களில் முதல்ல பார்த்தது, ஆக்ராய மூக்குனால, ஸ்புட ஜலஜமா ஜலஜகந்தான் பரிமளான்னு. அப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு அத்தனையும் அதை தொட்டு கையால் அதை ஸ்பர்ஷம், இப்படி ஐந்து விதமான புலன்கள்னாலேயும் நான் அனுபவிப்பேன் அந்த ஸ்வரூபத்தை. இந்த அனுபவம்னு ஒன்று வருத, அது புலனால் ஏற்படக்கூடியதான பிரத்யட்சத்தினுடைய ஒரு பலம் அனுபவம். இதை நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னதுங்கிறது நமக்கு தெரியலை, இதை பார்க்கணும் கண்ணுக்கு தெரிகிறது அவ்வளோ. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு என்னது, நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு விசேஷமான அறிவு அது வச்சுக்கணும். இந்த அறிவானது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கண்ணால் பொருளை பார்க்குறேன், பார்த்த பிறகு அந்த பொருளானது நமக்கு தெரிகிறது. இது பார்த்ததுமே இருக்குன்னு தெரிகிறது. நீங்கள் பார்த்தீங்களோ கண்ணால் பார்த்துவிட்டேன் அப்படிங்கிற, அங்கே என்ன இருக்கு செவர் இருக்கு நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு யோஜனை பண்ணி பாருங்க. எல்லோரும் சொல்கிறேன் செவரை பார்த்துருக்கேன், கண்ணால் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன், நன்னத்தான் இருக்கு. யாரும் நீங்கள் சொல்கிறது பொய்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் உண்மைங்கிறான். ஏன்னா அவனும் அத்தானே சொல்கிறான், எல்லாரும் பார்க்குறேங்கிறான். ஆனால் ஒரு கேள்வி கேட்டேன், செவரை முழுக்க பார்த்தீடா? பார்த்தேங்கிறான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், செவருக்கு மேல் பகுதியும் பார்த்துருக்கேள், அப்போ அந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீடான்னு. இல்லைன்னு. அப்போ செவரை பார்த்தேன், செவரை தெரியும்னு எப்படி சொன்னேன்? எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுடைய ஒரு பக்கம்தான் பார்த்துருக்கலாம், இருக்க உள்ளேயோ அப்பகுதியோ பார்த்துடுவா? பார்க்கலை. ஆனால் உங்களுக்கு அறிவு மட்டும் எப்படி சார் வருது? நான் அதை நன்றாக பார்த்தேன்னு அறிவு வருது. ஒரு ஏகதேசத்தை ஒரு பகுதியை பார்த்து முழுமையாக நான் பார்த்தேன் என்று சொல்கிறது அளவுக்கு நியாயம். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னலாம், எதையும் பார்த்தா பிறகு ஒத்துக்கொள்ள முடியாது சார். சரி, நான் அதை பற்றி சொல்லலை. நீங்கள் முழுமையாக நீங்கள் கேட்ட பொருளை பார்த்தேன்னு சொன்ன பொருளை முழுமையாக பார்த்துருக்கலா? இல்லை. கண்ணோடு உங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு பகுதி, ஆனால் உங்களுக்கு வரக்கூடியதான அனுபவம் எப்படி? முழுமையாக பொருளை பார்த்தேன். இது இங்கே மட்டும் இல்லை, அதால் கேட்கக்கூடியதான சொல்லுக்கும் இப்படித்தான். காதால் ஒன்று கேட்குறேன், கேட்கும் பொழுது அந்த பதங்கள் ஒரு அறிவை உங்களுக்கு இருக்கிறது. அந்த பதத்தினார ஏற்பட்டதான ஞானத்தை விட வேற ஞானம் ஒன்று உண்டாகிறது. இதுக்கு சரியான திருஷ்டாந்தம் சொன்னால் தான் புரியும். இப்படி சாதாரணமான கருப்பான குடம், கருப்புன்னா கருப்புன்னு அர்த்தம், குடம்னா குடம்னு அர்த்தம். கருப்பான குடம், குடம் கருப்பாக இருக்கு, குடத்துக்கும் கருப்புக்கும் கலரில் வித்தியாசம் இல்லை, அவ்வளோதான் இருக்கு. குடம்னா குடம்ங்கிறது பதார்த்தம், கருப்புனா கருப்புங்கிறது கருப்புங்கிற பதத்திலிருந்து வந்த ஞானம். ஸோ டோட்டல் சென்டென்ஸ் மீனிங் என்னாச்சு? கருப்பான கடம், குடமும் கருப்பும் கருப்பும் ஒரே மாதிரி இதான். ஆனால் எல்லாத்தையும் இதுன்னு நம்பாதீங்க. பதத்தினால் வரக்கூடியதான பதார்த்த ஞானமும் அதனால் வரக்கூடியதான அனுபவமும் வேறு. எப்படின்னு உரமா வந்து ஒருத்தர்கிட்ட, இது போல் எங்கள் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு வச்சுட்டுருக்கேன் அப்படின்னார். பையனை பார்த்து விட்டீரோ அப்படின்னு? பார்த்து விட்டேன்னார். சும்மா இருக்கப்படாதோ இரு பையன் அப்படின்னார். இதோ இன்னாரத்தில் ரொம்ப பணக்காரர், பெரிய உத்தியோகத்தில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொன்ன. யார் இன்னாருடைய பிள்ளை அந்த பையனோ? ஆமான்னா. இவர் சும்மா இருக்கப்படாதோ? அந்த பொண்ணை கழுத்தில் கழுத்தில் கல்லை கட்டி கணத்தில் தளிபிடுங்கோன்னா. என்ன சார் சொல்லுவா? இப்போ என்னாச்சு? கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன்னு இந்த அம்மா சொல்லியிருக்கா, ஆனால் விவகாரம் என்ன சொல்கிறா, பதில் என்ன வருதுன்னு? கழுத்தில் கல்லை கட்டி விட்டு கணத்தில் தளிபிடுங்கோன்னு. இப்போ என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்காதீங்கோ, அவ்வளோதான் அர்த்தம். வாக்கியமானது நமக்கு என்ன சொல்கிறது? பொண்ணை கணத்தில் தாளுங்கோ, இதானே பதங்களுக்கு அர்த்தம். ஆனால் இந்த பதங்கள்லாம் தன்னுடைய அர்த்தத்தை சொன்ன பிறகு இது வேற இன்னொரு அர்த்தத்தை லட்சணையாக சொல்கிறது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து வேற இன்னொரு அர்த்தத்தை, அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்காதீங்கோங்கிற ஒரு அர்த்தத்தை, இந்த ஒரு பதமும் அதில் இல்லை. கணத்தில் தள்ளுங்கிற பதங்கள் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே அங்கே இல்லை. அந்த இது பொண்ணை கொடுக்காதீங்கோ அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. ஸோ பொண்ணை கொடுக்காதீங்கோங்கிற அர்த்தமானது லட்சணையா வாக்கியார்த்தம். இவைகள்லாம் அபிஹிதமாக இருக்கு அப்படின்னு விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லும். ஸோ சத்தம் கேட்கறது ஒன்று, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அனுபவம் வேறு. பதங்களாம் பதார்த்தங்களை சொல்கிறது, ஆனால் அனுபவமானது பதார்த்தங்கள்னால வரக்கூடியது. அது இங்கே சொன்னேன். அதே மாதிரியே பாருங்க, வாசனை சந்தனத்தை நீங்கள் என்ன பண்ணுறாள், கொஞ்சம் பழைய நாளில், இப்போ மத்ராஸில் இருக்கிற சந்தனம்னா தெரியாது போல இருக்கு, கிராமாந்தரத்தில் என்ன பண்ணுவா, ஆகாரமானதுமே ஆகாரத்துக்கு போடும் பொழுதே இலையே இலையில் பரிமாறுறது போலயே முதல்ல என்ன பண்ண, ஒரு சந்தன பாத்திரத்தை கொடுப்பாள், அதை எடுத்துட்டு நெத்தி கட்டிக்கணும். எதுக்காக நெத்தி கட்டிக்கணும்? அப்படின்னு சொன்னேன், கூலாக சாப்பிடுங்க, இப்போ வந்து அனாவசியமான டென்ஷன் வேண்டாம், மீதி என்னமோ சண்டை அது இதெல்லாம் நடக்கிறது விவகாரம் முழுக்க வாழ்க்கையில், ஆனால் சாப்பிட்ற சமயத்தில் நிம்மதியாக சாப்பிடணும். மனுஷன் அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஒரு மனுஷன் ஆகாரம் உட்கொள்ளும் பொழுது நிம்மதியாக சாப்பிடணும், அப்போ தான் அந்த ஆகாரமாக உள்ளே போய் மனசை நிம்மதியை கொடுக்கும். அந்த ஆகமும் பரிமாறுறதுல வேற விசேஷம் இருக்கு, அது ரொம்ப கொதிக்கிறா போல பரிமாறப்படாது. கையை வச்சதுமே அது ரொம்ப, அதெல்லாம் அண்ணன் வேற குழஞ்சி போயிருக்கா, கையை வச்சானா அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, உதறினாலும் போல வாயில் வச்சுட்டான், என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பரிமாறுறப்போ அவளுக்கு தெரியணும், தொடர அளவுக்குத்தான், விசைஞ்சுக்கிற அளவுக்கு தான், ரொம்ப கொதிக்கிறா போலையும் பண்ணப்படாது. அதுக்காக ரொம்ப சில்லுன்னு ஃபேனில் ஆற்றிவிட்டு ஒரு மணி நேரம் அதுக்கப்போண்டாது, இதெல்லாம் தெரியணும். சின்ன சின்ன விவகாரம்னா அந்த அன்னம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே அவளுக்கு என்ன பண்ண, சந்தனத்தை கொடுப்பா, அந்த சந்தனத்தை கிட்டப்பா எத்துக்கிட்டு அவள் வந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்குள்ளே பரிமாறி பண்ணும். பரிமாறின பிறகு எல்லாம் வந்த பிறகு இவள் பரிசோஜனம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறான்னு, மறுபடியும் அந்த சந்தனத்தை மறுபடியும் கொடுப்பான். அது என்னன்னு, அந்த தொப்பைக்கு அப்படியே தடைப்பான். இது ஒரு வழக்கம் இருந்தது எல்லாருக்கும். என்ன, உடம்பு முழுக்க சீதர்மா ஹரிச்சந்த் சம்ஸ்பர்சேன சர்வாங்கீன சர்வாங்கீன சைத்திய அனுபவ சூத்திர பாஷ்யத்தில் எழுதியிருக்கார் ஆச்சாரியார். வெறும் சந்தனம்னு சொல்லப்படாது, ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். சந்தனத்துக்கு பேர் ஹரிச்சந்தனம். இன்னொரு சந்தனம் இருக்கு, அது ரத்த சந்தனம். திருப்பதியில் கருப்பா ஒரு பொம்மை கிளம்பத்தில, அது ரத்த சந்தனம், அது அம்பாள் பூஜைக்கு உபயோகப்படுத்துவார். இந்த ஹரிச்சந்தனம் தழுவிக்க பகவானுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த சந்தனமானது அதுக்கு ஒரு ஸ்வபாவம் என்ன, சந்தனத்தை ஓரிடத்தில் வச்சுண்டாலும் உடம்பு முழு சீதலத்தை கொடுக்கறதாம். இது அனுபவம் பார்க்க நல்ல சந்தனமாக. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவன் ரோஸ் வாட்டர் வச்சு சல் சில்லுன்னு வாட்டர் வச்சு அது வச்சுட்டுருக்கான், அதனால் நமக்கு என்ன ஆறுதுன்னு, அப்போ சில்லுன்னு இருக்குது, அது இல்லை, நன்ன முத்தினதான சந்தனக்கட்டை. அந்த சந்தனக்கட்டை நேராக அரைக்கணும், அரைச்சு அந்த சந்தனம் இருக்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் பூசிட்டோம்னால், கொஞ்சமாக ஓரிடத்துல வச்சுட்டா உடம்பு முழுக்க சைத்தியத்தை கொடுக்கும். அதுபோல் ஒரு சந்தனத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அவருடைய பாதங்களில் கொடுக்கும். அது தெரியல நம்மகிட்ட இல்லைன்னா, லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாம் என்னமா, அதாவது சொல்லுங்க, இந்த சந்தனமாக தான் கல்பனையாக மனசுனால் கொடுக்குற சந்தனமாக தான் இருக்க வேண்டாமா? விவகாரம் என்ன, இந்த சந்தனம். இதனால் ஏற்படுறது, சந்தனமானது ஓரிடத்துல தான் சரீரத்தில் பூசினீள், ரைட். ஆனால் அனுபவம் எங்கே சார் வந்திருக்க, உடம்பு முழுக்க சந்தோஷம் வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த தோல்னால் வரக்கூடிய, கங்கா நதியில் போய் ஸ்நானம் பண்ணோன்னு போனான், போன இடத்துக்கு என்னன்னா, அது அங்கே குளிர்காலம், குளிர்காலம் மட்டும் இல்லை அன்னைக்கு மழை வேறு பெஞ்சுன்ட்ருக்கு. இவனுக்கும் அடுத்த நாள் மறுபடியும் ட்ரெயின் ஏறி பண்ணோம், நாளைக்கு ஸ்நானம் பண்ணுறான்னு இல்லை. சரின்னு போனான், காலை வச்சான் அவ்வளோதான். என்னாச்சுன்னா, தேள் கொட்டுறா போல ஒரு அனுபவம், அது இங்கே காலை வச்சானோ அங்கேத்தானே அனுபவம் இருக்கணும். உடம்பு முழுக்க மேலே தலையிலேருந்து ஆரம்பித்து ஆட ஆரம்பிச்சுடுச்சு சார், என்னடானா குளிருங்கிறான். சரி, எங்கே குளிர் இருக்கணும், தொட்ட இடத்துல தான் குளிர் இருக்கணும், இல்லை நிதாக தீதஸ்யா, ஒரு இடத்துல அவன் காலை வச்சானேயானால் அது உடம்பு முழுக்க வடவடான்னு ஆடுறது, பல்லுலாம் தத்து அடிக்கிறது, என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, என்ன ஆச்சுன்னர், அங்கே காலை வச்சதுனால. ஒரு இடத்துல காலை வச்ச போதாலும் அஸ்பர்சம் ஏற்பட்டாலும் உடம்பு முழுக்க சைத்தியானுபவம் இருக்கா இல்லையா, ஆகையால் அனுபவம் வேறு, அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு இந்திரியத்துக்கும் இருக்க நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பஞ்சேந்திரியங்களும் அந்த பரமனுடைய அனுகிரகத்தினால்தான் ஏற்படுகிறது. அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் அந்த ஜீவனுக்கு, ஏக தேசத்தில் இதயத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு இது ஏற்பட்டு உடம்பு முழுக்க ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனுடைய நாமாவ சொன்னதுமே, பவா யதேவா யனமா சொன்ன மாத்திரத்தினாலே உடம்பு முழுக்க ஒரு புல்லரிக்கணும், அது அந்த பக்தியினுடைய மகிமை. அப்படி கதாத்வாம் திருட்வா உங்களை பார்த்து கண்ணோட கிரிஷ தவ பவ்யாங்கிரியுகுளம் ஹே பரமேஸ்வர தவ பவ்யாங்கிரியுகுளம் அவ்விரண்டு கால்களை கிருஹித்வா பாதங்களை கையால பிடிச்சுண்டு ஹஸ்தாபியாம் சிரசி நயனே வட்சசி வான்னு முதல்ல சிரசி. ஏன் அவர் குரு குருவா இருக்கிறவ அவருடைய பாதங்களுடைய ஸ்தானம் சிரஸ்ல. எந்த மந்திரம் சொல்லும் பொழுதுதான் அந்த மந்திரக்கு தட்சிணாமூர்த்தி ரிஷி அப்படின்னு தொட்டுக்கிறான். ஏன் சார் தலையில தொட்டிருக்கேள், அந்த குரு பாதங்கள் அங்க இருக்க. ஆகியால் சிரசி, அதற்கு பிறகு நயனே ரெண்டு கண்கள்லையும், ரெண்டு கண்களும் ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன். நமக்கு ரெண்டு கண்களும் சொல்லும் பொழுது சூரியனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு, கண்ணுக்கு அதிஷ்டானமான தெய்வம் சூரியன். ஆகையால் நயனே வட்ச சிவகன்னு மார்பில் எதற்காக, அங்கே தானே இதயம் இருக்க, அந்த இதயத்தில் பர்மனண்ட்டாக இருக்கணும். அந்த பரமேஸ்வரனுடைய ரெண்டு பாதங்களும் நான் எப்பொழுதும் கண்ணை மூடினா அதை பார்த்துக்கொண்டே இருக்கலாம். இதோ தோணித்து மறைஞ்சு போச்சுன்னு இல்லை, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த பாதங்கள் நான் எப்பொழுதுமே கண்டிருக்கணும். நயனே வட்ச சிவகன். அப்புறம் சமாஸ்லிஷ்ய ஆக்ராயா, அதை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆக்ராயா அதை மோந்து பார்க்கணும். அது இருக்க ஸ்புட ஜலஜகந்தான், ஸ்புட்டமாக ஜலஜகந்தான், அந்த தாமரையினுடைய வாசனை அதில் இருக்கு. ஜலஜம்னா தாமரை, அந்த பாத தாமரைகள் அந்த தாமரை வாசனை அதில் இருக்கு. கந்தான் பரிமளான்னு அதை நான் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்கணும். ஏன், இது வேற யாருக்கும் கிடைக்காது. சாதாரணமாக தேவதைகளுக்குடன் கிடைக்காதான ஒரு பதார்த்தம். அலப்யம் பிரம்மாத்யைஹி முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. அலப்யம் பிரம்மாத்யைஹி, பிரம்மாதி தேவதைகளுக்குடன் கிடைக்காது. ஏன், இது கடையில் போய் வாங்கிட்டு வரக்கூடியதான பொருளா, இல்லை பக்தியினால் அடையக்கூடியதான பொருள். அந்த பக்தி யாருக்கு இருக்கோ அவளுக்குத்தான் கிடைக்கும். பக்தியோட பரமேஸ்வரனை அனுபவிக்கணும். அந்த பக்தியானது நாலு விதமாக சொல்கிறேன். ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஜானேச்ச பரதர்ஷபா. அந்த பரமேஸ்வரனுக்கு தாஸ்ய பக்தி, சரணாகதி, சர்வமும் நீத்தான் அப்படின்னு அறியறது. சரணாகதி எதுக்கோ நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறதுன்னு இல்லை, கூட கும்பிட்டு போடலாம், மாயினால் ஏமாற்றி கும்பிட்டு போடலாம். பரமேஸ்வரனுக்கு ஏதோ நனச்ச பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கா, நன்னத்தான் இருக்கு. ஆனால் பிரதர்ஷனம் பண்ணும்பொழுது இவன் மனசுலேயே இல்லை, பக்கத்தில் இருக்கிறவாளோட வேற ஏதோ பற்றி பேசிகிட்டே இருக்கான், கதை பேசிகிட்டே பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்கா. வேண்டாமே, பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லலை பகவானுக்கு, உங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் பண்ணக்கூடியதான காரியமானது நாலு பேருக்கு தெரிய வேண்டாம், பகவானுக்கு தெரிஞ்சால் போதும். ஏதோ தானம் பண்ணினோம், பத்து ஏதோ வாங்கி கொடுத்தோம், ஆனால் எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், பகவானுக்கு தெரியும். இங்கே சொல்லாமலேயே நம்ம பண்ணக்கூடியதான தானமோ ஜபமோ பூஜையோ எல்லாமே பகவானுக்கு தெரியும். நீங்கள் ரகசியமாக பண்ணினேன்னு வச்சுங்களேன், அது நூறு மடங்கு பலத்தை கொடுக்கும். தேசே காலேச்ச பாத்திரேச்ச, ஒரு கோடி ரூபா கொடுத்து பகவானுக்கு வாங்கி கொடுத்தான் அழகான படவை, அது கீழே என்ன பண்ணி வச்சுருக்கேன், டொனேட்டட் பைனா போயிடும். நீங்கள் என்னத்தை டொனேட் பண்ணுறது, அவர் கொடுத்த பிச்சைத்தானே நீங்கள் வச்சுட்டுருக்கள், அதை இன்னொருத்தருக்கு பண்ணினா நியாயமா, தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம பண்ணுறது பகவானுக்கு தெரியும், அவருக்கு இங்கே சொல்லாமலேயே தெரியும், ஏன்னா உங்கள் இதயத்திலாம் அவர் இருக்கார், அதனால் அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த ஒரு பக்தி பகவானிடத்தில் சரணாகதி பண்ணணும் எனக்கூடியதான ஒரு பக்தி. எல்லாத்தையும் காயேனா மனசா வாச்சா சரீரத்தினால் அவருக்கு தொண்டு பண்ணுவோம், மனசினால் அவரை எப்பொழுதும் நினைப்போம், வாக்கினால் அவருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படிதான ஒரு பக்தி உள்ளவன் அவன், அவனுக்கு எல்லாமே இது கிடைக்கும். இதுக்காக பிரம்மதேவரா இருக்கணும், வேற இன்னொருத்தரா இருக்கணும்னு இல்லை. ஆகையால் அவளுக்கெல்லாம் கிடைக்காததான இந்த ஒரு பாக்கியம் நான் எப்பொழுது அடைவேனோ பிரம்மாத்யைஹி, அதை அனுபவிச்சு முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே, அதான் முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே, அந்த ஆனந்தத்தை இதயத்துல எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு விசேஷமாக அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே. பகவத்கீதையில் சொல்றது யுஞ்சன் ஏவம் சதா ஆத்மானம், எப்பவும் இந்த சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை நினைத்து நினைத்து யோகி விகத்தா கால் மாட்டா. முதல்ல நீங்க நினைக்க ஆரம்பிச்சதுமே எல்லா பாபமும் போயாச்சு. சுகேன கட்டம் இல்லாமல், இங்க சுகம்னா அனாயாசம், ஒரு ட்ரபுளும் இல்லாமல் பிரம்ம சமஸ்பர்சம் அத்தியந்தம் சுகமனுதே அப்படின்னு விசேஷமாக ஆத்மசம்யம யோகம் ஆறாம் அத்தியாயத்தில் விசேஷமாக இந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அதுதான் இங்கே சிவபரமாக நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக இந்த பரமேஸ்வரனை இப்படி நினைச்சல, பரமேஸ்வரன் நம்ம ஏதாவது கொடுப்போமேன்னு பார்த்தா எதை கொடுக்கறதுன்னு தெரியல. யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தாச்சு, நம்ம பரமேஸ்வரனுக்கு என்ன கொடுப்போம்? சாதாரணமாக இன்னைக்கு இந்த மெசேஜ் பாருங்க, கல்யாணத்துக்கு யாரோ கூப்பிட்டுருக்கா, பத்திரிக்கை வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கா, அவளுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான் கிரகஸ்தன், ஏதோ கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணுறது, கொடுக்காத போனால் நன்னா இருக்காது. இவ அவ வேணும் இல்லை, சில சமயத்தில் அவளே போடுறான், நோ கிஃப்ட் நோ பொக்கேஷன் போடுறான். என்ன எல்லாரும் புஷ்பத்தை வச்சு அடுத்த குப்பையில் போடுறதுக்கு என்ன சிரமமாக இருக்கு, சொல்கிறாவா நன்னா தான் இருக்கு, ஆனால் இவாளுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். அதே போல் எதை கொடுக்கணும்னா அவளுக்கு உபயோகப்படக்கூடியதாக கொடுக்கணுமா, அதோட்டமில்ல அவள்கிட்ட இல்லாததாக கொடு. இவாளே சொல்கிறது அவள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுமா, அவள் ஏதோ மரியாதை கூப்பிட்டுருக்கா தெரிஞ்சவாளன்ட்டு, என்ன கொடுக்கறது அப்படின்னு நினச்சி யோஜனை பண்ணி பத்து மாமி தனித்தனியாக பத்து குக்கர் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு பதினஞ்சு பேர் எல்லாருமே ஷேவிங் செட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஏ ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்தா பரவாயில்லப்பா, எது உபயோகப்படும் நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். எல்லாருடையும் நல்லதான், இது யாரும் கெட்டதும் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நம்ம இப்படி லோகத்தில் நடக்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் பரமேஸ்வரன் விஷயத்தில் நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுப்பேன் கொடுக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னத்திற்கு உபயோகப்படக்கூடியது கொடுக்கணும், இன்னொன்று அவாளத்தில் இல்லாதது கொடுக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும் இல்லையோ, நான் பார்க்குறேன் பரமேஸ்வரன்ட்ட, கரஸ்தே ஹே மாத்ரவ், ஹே பரமேஸ்வரா உனக்கு நான் என்னப்பா கொடுப்பேன், ஏன்னா உன் கையில் மேரு பர்வதம் இருக்கு, திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இவர் கிளம்பினார், கிளம்பும் பொழுது என்ன ஆச்சுன்னார், அந்த மேரு பருவதம் அவருக்கு வில்லா வந்து மாட்டின்றது, நான் என்ன உபயோகப்படுத்துங்கன்னார், வில்லா உட்கார்ந்துருக்கு, கரஸ்தே ஹே மாத்ரவ், கையில் அம்பாவும் வில்லாவும் மேரு பருவதம் இருக்கு. மேரு பருவதம்னு என்ன தெரியுமோன்னா ஒரு மலை, ஆனால் அந்த மலைக்கு என்னன்னார், அந்த மலை முழுக்க தங்கம் சார், வெறும் கல் இல்லை, டோட்டலாக மலை முழுக்க தங்கம், அதனால் ஸ்வர்ணகிரின்னு பேர் அதுக்கு. அதே பேர கைலாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க வெள்ளி, அதனால தான் என்னமோ நம்மளை இங்கே வரவழைக்கிறது இல்லை, அங்கேருந்து கொண்டு வந்துருவாள் இங்கே விவகாரம் என்னடாரு, அப்போ விவகாரம் என்னன்னார், அந்த மேரு பருவதம் முழுக்க தங்கம், அது அவர் கையிலேயே வச்சுட்டுருக்கார், திருப்புர சம்ஹாரம் பண்ணும் பொழுது கையிலேயே வச்சுட்டுருக்கார், கையில் இவ்வளவு தங்கம் இருக்குமே ஆனால் அவருக்கு நம்ம என்ன கொடுத்தா போகிறோம், அல்லது எதை கொடுக்க முடியும், அவ்வளோ காசு இருக்குன்னு, கரஸ்தே ஹே மாத்ரவ் கிரீஷ, அதுக்கப்புறம் நிகடஸ்தே ஜபதௌ, அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா, நான் ஃப்ரெண்டுன்னு, யாருன்னு குபேரன், போருமண்ணம், அந்த குபேரனுக்கிட்ட என்ன விவகாரம்னார், ஒன்பது குடம் இருக்க நவ நிதிகள்னு பேர், இந்த நிதிகள் குடம் எப்படின்னா அதுலேருந்து அது எங்கேருந்து வாங்கினாரோ எப்படி பண்ணினாரோ அது அப்புறம் சொல்லுவோம், அந்த குடங்கள்லேருந்து கையில் வச்சு எடுத்தோன்னு வச்சுங்களேன், கையில் எடுத்தது எடுத்துட்டேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் ஃபுல் ஆகிடும், அப்படி ஒரு பதார்த்தம், ரத்னங்கள் மற்ற பதார்த்தங்கள் தம் இவைகள்லாம் நிறைய வச்சுட்டுருக்கார், கையை வச்சு அது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்ததுமே கை எடுத்ததுமே மறுபடியும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எவ்வளவு உபயோகப்படுத்தினாலும் டு தி பிரிம் இருந்துகிட்டே இருக்கும், அப்படி நவநிதிகள் அவர் வச்சுட்டுருக்கார், அவர் பரமேஸ்வரனுக்கு ஃப்ரெண்டுன்னார். இவருக்கு ஏதாவது காசு வச்சுக்கணும்னு ஏதோ விவகாரம் இருக்க பாருங்க, பரமேஸ்வரன் இங்கே தியானம் பண்ணலையானால் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசனாய தேவாய நமஹ அப்படின்னு ஒரு பில்வம் வச்சுலையானால் அவர் ஒன்றும் அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது, அப்படியே என்ன பண்ணுவாருன்னா குபேரனை கவனிச்சு கவனிச்சு கொண்டார், அவ்வளோதான். அந்த குபேரன் என்ன பண்ணுவார்னு நவநிதிகள் அவரை கொடுத்துருவார், அந்த பரமேஸ்வரன் என்னார், கூரையை பிச்சுண்டு கொடுக்குங்கிறல, இது எப்படி எவர் குபேரனுக்கு எங்கே கொடுக்கணும் என்ன ஏது எல்லாம் ஒன்றும் கிடையாது, நேராக ஏதோ விரும்ப உங்களை அனுப்பிச்சுட்டுருவார். ஸோ இந்த பரமேஸ்வரனுடைய திருநாமம் இருக்கே, அந்த நாம சக்தியோடு நீங்கள் சொன்னீங்களேயானால் பரமேஸ்வரன் ஒன்றும் கொடுக்கலை, அவர் கொடுக்கணும் வாங்கணும் இதெல்லாம் அவர் வச்சுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக இருக்கார். அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அப்படி சொல்லிடுவார், அவ்வளோதான் விவகாரம் முழுக்க. அது கொடுத்ததா இல்லையான்னு இவர் மறந்து விடுவார், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சே, ஃப்ரெண்டு நமக்கு சொன்னால் விடுமாறா, அது பார்த்து அவர் பக்கத்தில் இருக்காராம். நீ கடஸ்தே தன பதவ், அதுக்கப்புறம் குருஹஸ்தே ஸ்வர்பூஜாமர சுரபி சிந்தா மணிகணே. அவர் வீட்டில் பரமேஸ்வரனுடைய வீடு என்னன்னர் கைலாசம். அந்த கைலாசம் என்ன இருக்குன்னர் ஸ்வர்பூஜா அமர சுரபி சிந்தாமணி. ஸ்வர்பூஜம், பூமியிலிருந்து பிறந்தது பூஜம், அது என்னது மரங்கள். ஸ்வர்பூஜம் தேவ மரங்கள், தேவத்தினுடைய மரங்கள் என்ன ஒரு எட்டு மரங்கள், கதம்ப விருட்சம் கல்ப விருட்சம் இப்படிப்பட்டதான விருட்சங்கள். அது என்ன சுவாமின்னர், அந்த விருட்சமானது அதற்கு நின்றுண்டு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால் அது கிடைக்குமா போருமானோ. என்ன பழைய நாள் அதெல்லாம் இருந்தது சார், அப்போ கேட்டிருப்போம், இப்போல்லாம் புதுசு புதுசு எல்லாம் வந்திருக்கு, இப்போ நமக்கு வேணும்னா எங்கே பண்ணுறது கிடைக்குமான்னு ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். அங்கே போயிட்டு அது கீழே நின்று எனக்கு கையை பிடிச்சோன்னு எனக்கு இது வேணும் அப்படின்னு கை கூப்பி கொடுத்தேன்னா டக்குன்னு கிடச்சி விடும். அது எந்த வேலை என்ன ஏது ஒன்றும் கிடையாது. அது வேறு நாங்கள் கேட்ட மாதிரி இது இந்த கலரில் வேணும் இப்படி இருக்கணும்னு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னால் அது மாதிரி வந்து விழாறு தான் பார்த்துக்கலாம். அது கல்ப விருட்சத்தினுடைய ஒரு மகிமை. இது அவராத்தில் நிறைய இருக்குது, கையில் எங்கே பார்த்தாலும் கல்ப விருட்சம். அது மட்டுமான்னு இல்லை, அடுத்ததாக என்னன்னா அமரசுரபி காமதேனுக்கள் அதுக்கு. காமதேனு காமியமான பதார்த்தங்களை அப்படியே பொழியிறவள். ஒரு நாளைக்கு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் போனார், அவர் எல்லோருக்கும் விருந்து வச்சார். விருந்து வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னார், அவருக்கு உள்ளூரும் ஐடியா தோணித்து, எப்படியா வச்சார் இவர், இந்த பேருக்கு விருந்து வச்சுருக்காரு, அது ஏதோ விவகாரம் இருக்கே, என்ன பொருள் எல்லாம் இருக்காதோ இல்லையோ, இப்போ வீட்டில் ஒருத்தர் ஆத்துக்கு போங்கோ, அவள் இருக்கிறது ரெண்டு பேர், நீங்கள் ரெண்டு பண்ணலன்னா சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, பிராரப்தம் வேற எல்லாம் போட்டு அப்படி ஆயிடுத்து. சமைக்கவும் தெரியாதுன்னு வச்சுங்களேன், அது வேறு, ஒருவேளை தெரிஞ்சவாளுக்கும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னா இருக்கு. எல்லாரும் கலந்து ஹோட்டலுக்கு போடுறாங்கிற, நீங்கள் வந்ததுனா அவாளுக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது. ஒரு காலத்தில் கிராமத்தில் பத்து பேர் போனாலும் சரி அந்த ஆத்தா அம்மா கரெக்டாக கணக்கு வந்து கொடுத்துருவான். அரை மணி நேரம் நீங்கள் மத்தியானம் பண்ணிட்டு காலன் மண்டு வாங்கோன்னு சொல்லுவா, அவ்வளோதான், காலன் மண்டு வாங்கன்னு சாப்பிட வாங்கோன்னு அர்த்தம். இலை போடுவா இருக்கிறதுக்குள்ள நாலு பதார்த்தம் பயிர் ரொம்ப சௌக்கியமாக போகும்படி பண்ணினான். அப்படி இருந்த நாடு போய் இப்போ ஒன்றாயிடு. அது மாதிரி இல்லை, அங்கே காமதேனு என்ன பண்ணிட்டு இவ்வளவு விருந்து கொடுத்தாரு என்னமா கொடுத்தாருன்னு பார்க்கணும்னு உள்ளே போய் கேட்டார். நான் எங்கே கொடுத்தேன், நான் எங்கே சமைச்சேன், உத்தரலாம் ஆளும் கிடையாது பொருளும் கிடையாது, ஆனால் பின்னால் அங்கே காமதேனும் இருக்குது, அந்த அம்மாவை கேட்டேன் எல்லாத்தையும் பரிமாறி விட்டாங்க. அத்தனை பதார்த்தமும் அந்த சைன்யங்களுக்கும் யானைகளுக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்தார், விருந்து போட்டார். இதை பார்த்து அனுபவித்த விஸ்வாமித்திரனுக்கு ஒரு ஆசை தட்டிட்டான். இப்படிப்பட்டதான ஒரு காமதேனும் அரசாங்கத்தில் இருக்குமே, ஆனால் தினந்தோறும் ஊரில் இருக்கிறவளுக்கெல்லாம் நம்ம போடலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அதை எனக்கு கொடுன்னார். உங்களுக்கு ஆயிரம் இது மாதிரி ஆயிரம் பசுமாடுகள் கொடுக்குறேன்னர். உங்களுக்கு எதுக்கு, காலமே யஜ்யத்துக்கு ஒரு டம்ளர் பால் விடும் அவ்வளோதானே, அது காமதேனு பால் எதுக்கு, அந்த சாதாரண பசுமாடு பால் போடாதா, ஒரு பசுமாடு இல்லை சுவாமி, ஆயிரம் பசுமாடை நான் கொடுக்குறேன், ஆனால் இதை மட்டும் கொடுத்துருங்க அரசாங்கத்துக்கு உபயோகப்படும், எல்லோருக்கும் ஆகாரத்துக்கு ஃபுட் ப்ராப்ளமே குறைஞ்சி போயிடும், ப்ராப்ளமே இருக்காது நாட்டில் அப்படின்னு அதை கொடுங்கன்னார். அவர் சொன்னார், இதை பாருப்பா எனது இல்லை, இது யஜ்யம் பண்ணுறேன்னு சொன்னதுமே சகாயம் பண்ணுறதுக்காக சுரபி தானாக வந்திருக்க, அதை நான் எடுத்துன்னு போகிறதுக்கு உனக்கு கொடுக்குற எனக்கு ரைட்டு கிடையாது, எதுக்கு தானம் எதுக்கு, என் பொருளை தானம் பண்ணலாம், இன்னொருத்தருடைய பொருளை நான் தானம் பண்ண முடியுமா, முடியாது அப்படின்னார். இவர் கேட்கலை, அது இழுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டார் பை ஃபோர்ஸ். என்ன பண்ணிட்டு அடுத்த க்ஷணம் அதனுடைய உடம்புலேருந்து வீராள் வந்தான், ஆயிரக்கணக்கான வீரர்கள் தோணின, விஸ்வாமித்திரோட சண்டை போட்டார், அத்தான விஸ்வாமித்திரோட சைன்யமெல்லாம் நாசமாக போயிடுச்சு. கடைசியில் என்னாச்சுன்னார், இந்த வீரர்கள்லாம் எங்கே போச்சுனார், மறுபடியும் காமதேனுக்குள்ளே பூந்துடுத்தான் அப்படின்னு ஆச்சு. அப்போ அந்த காமதேனும் நீங்கள் நினச்சதை மட்டும் கொடுக்கணும் இல்லை, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்பப்போ எது வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இப்படிப்பட்டதான காமதேனுக்கள் நிறையா இருக்கான் கைலாசத்தில். இவருக்கு நம்ம என்ன கொடுக்கறதுன்னு கேட்குறார். ஸ்வர்போஜ அமரசுரபி, அதற்கு மேலே சிந்தாமணி கணே, சிந்தாமணி சிந்தித்தமான பொருள்களை அறிவிக்கக்கூடியதான மணி சிந்தாமணி. நாம் 10 ஜென்மாக்கு முன்னால் எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் கையில் சிந்தாமணியை போட்டுருக்கான், ஒரு மோதிரத்தில் ஒரு சின்ன மணி, அதை பார்த்தா தனியாக இருக்கான் என்ன பாருங்க. 10 ஜென்மாக்களுக்கு முன்னால் நாம் என்னமா இருக்கோம் இதுன்னு தெரியும். அது அந்த சிந்தாமணி சிந்தித்தமான நினைக்கப்பட்டதான எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்க கூடியது. அதையும் இப்போ நமக்கு கொடுக்கல பூலோகத்தில் என்ன, எல்லாரும் பரீட்சை சீக்கிரமாக பாஸ் பண்ணுவான், ஏன்னா இந்த கேள்வி கேன்சர்னு அதில் வந்துடும் அப்படின்னா இருக்க. இப்போ வேற என்ன பண்ணிட்டு இருக்கான், கையில் செல்போன் வச்சுட்டு இருக்கான், வேற யாரும் இந்த கேட்டால் எஸ்எம்எஸ்லாம் அவனுக்கு அனுப்புகிறானான், அதனால வேணடா விவகாரம் வச்சுருந்தார். பரீட்சை ஹாலில் செல்போன் வச்சுக்கப்படாது. நம்ம ஜனங்கள்லாம் எது நல்லதோ அதை கெடுதலுக்கு உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் மனுஷனுடைய புத்தி போடுறது. இப்படின்னு ஆரம்பித்தோம் பார்த்தேடா. இப்போ விவகாரம் என்னென்னார், எதது நீங்கள் நினைக்கிறளோ அத்தனையும் உங்களுக்கு அப்பொழுதே பிரத்யட்சமாக கூடியதான மணிக்கு சிந்தாமணின்னு பேர். இந்த சிந்தாமணி அங்கே கொட்டி கிடதான், அதனால்தான் அம்பாளுடைய பாதம் இருக்கு, அந்த பாதம் வச்சுக்கிறதுக்காக ஃபுட்ரெஸ்ட்டு, அந்த ஃபுட்ரெஸ்ட்டு சிந்தாமணியிலேயே பண்ணிட்டாளாம். அது என்னடா அவ்வளவு உயர்ந்ததான விலை மிகுந்ததான கல்லுல அங்கே வெறுமனை கொட்டி கிடக்குது சார் கைலாசத்தில், என்ன கொடுக்க போகிறாள் பரமேஸ்வரனுக்கு, அவருடைய ஸ்திதி பார்த்தீங்களோன்னு. ஆனால் அவர் எதையும் ஓனர்ஷிப் எதுவும் கிடையாது, அவர் பாட்டு கூத்தாடிண்டே இருக்கார் பிச்சை எடுத்துட்டுருக்கார் அது வேறு. ஆனால் அவர்கிட்ட இவ்வளோ இருக்கு, எதை கொடுத்தா சரியாக இருக்கும் பாருங்க. கரஸ்தே ஹே மாத்ரௌ கிரிஷனி கடஸ்தே தனபதோ கிரகஸ்தே ஸ்வர்பூஜா மரசுரபி சிந்தாமணி கணே. அது மட்டும் இல்லை, சிரஸ்தே சீதாம்சௌ, தலையில் சந்திரனை வச்சுட்டுருக்கார். இந்த சந்திரனை வச்சுட்டுருக்கிறதுனால என்ன தெரிகிறதுன்னு, ஒன்று எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிக்கத்தக்கவர், அது ஒன்று காட்டி கொடுக்கறது. ரெண்டாவது எப்பொழுதும் கூலாக இருக்கிறவர். ஒரு மனுஷனை பார்த்ததுமே சார் எப்போ போய் கேட்கலாம் அவர்ன்னு, அவர் மூடி பர்சன் சார் எப்போ பார்க்கும்போது தெரியாதுன்னு. எப்போ சில பேர் கேட்குறா எப்போ டெலிஃபோன் பண்ணணும், எனக்கு நீ சமயத்தில் டெலிஃபோன் பண்ணால் வள்ளன் விழுவேன்னா இது என்ன விவகாரம், உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணுறதுக்கு எப்போலாம்னு கேட்குறார். எதற்கு டெலிஃபோன் பண்ணணும்ன்றார், ஜாதகம் கேட்கறதுக்குங்கிறார். அவர் கேட்குறதே ஜாதகம், அதுக்கு இன்னொரு ஜாதகங்கிற கேட்குறார், என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு நம்ம எப்போ பண்ணுறது என்ன ஏது அப்படின்னா, அவர் எப்பொழுது சில சமயத்தில் மூடி பர்சனா சில சமயத்தில் கோபத்தில் இருப்பாரான்னார், இல்லை சுவாமி எப்பொழுதும் பரமசாந்தமாக இருக்கார். சிரஸ்தே சீதாம்சவு, சீதாம்சுவாக இருக்கக்கூடியதான சந்திரன் அவர் தலை எப்பொழுதும் இருக்கார், சந்திரபிறையோடு இருந்துருக்கார். நான் இந்த தப்பு பண்ணிவிட்டேனேங்கிற கவலையை உங்களுக்கு வேண்டாம், அவரை நீங்கள் நினைச்சலையானால் நிச்சயமாக மங்களத்தை கொடுப்பார். அபிச்சே சுதுராச்சாரா பஜதே மாமனன்யபாக்கு, எவ்வளவு பாபம் பண்ணின போதிலும் சுதுராச்சாரா, இன்ன பாபம் பண்ணினே அந்த பாபம் பண்ண நீங்க நினைக்கிறீர்கள், பகவானை தியானம் பண்ணுங்க, எல்லா பாபத்தையும் எடுத்து விடுறாங்க. சாதுரேவ சமந்தவ்ய சவ்யவசிதோ ஹி சஹ அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியதான் அவர் சிரம் சிரஸ்தே சீதாம்சௌ சரடயுகளே அகில சுபே, உலகத்தில் இருக்கக்கூடியதான மங்களங்கள் எல்லாம் மங்களான அம்சமங்களம், எல்லா மங்களமும் அவருடைய காலடத்திலேயே இருக்கு. அவர் இது அதுன்னு எல்லாமே அவரை சேவித்து கொண்டே இருக்கு, அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதும் எல்லாமும் சேவித்து கொண்டே இருக்க, அப்படியெல்லாம் அவர் பக்கத்திலேயே இருக்கே. இப்படி இருக்கும் பொழுது நான் எதை கொடுக்கலான்னு சொல்லுங்க பார்க்கல, கமர்த்தம் தாஸ்யேகம், எல்லாம் அவனுடையது, அந்த பரமேஸ்வரனுடையது தான், அவரிடத்திலிருந்து வந்தது, அவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்டதான உலகம் இருக்குமேயானால் நாம் புதுசாக என்ன கொடுக்க முடியும் அவருக்கு, யோஜனை பண்ணி பார்க்குறார் ஆச்சாரியர். ஒன்றுமே சரியாக வரல, என்ன எது கொடுத்தாலும் நமது இல்லை பரமேஸ்வரனுது, அவருடையதே அவருக்கே கொடுத்தால் அதுக்கு உடமை நமக்கு இல்லை, அதையே அவருக்கு கொடுத்தா அது சரியாக வராது. இல்லை அது இல்லை, எது இருந்தாலும் அதை முன்னாலேயே அவர்கிட்டயே இருக்கு. அவருக்கோ ஒரு பிரயோஜனம் இல்லை, நிப்பிரயோஜனம் அடைஞ்சவர். அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. யோஜனை பண்ணி பண்ணி பார்க்கிறார், கடைசியில் சொல்கிறார், கமஸ்தம் தாஸ்யேஹம், எந்த பொருளை நான் உனக்கு கொடுப்பேனப்பா? பவது பவதர்த்தம் மனமனஹா, இருக்கட்டும், நான் ஒன்று கண்டுபிடிச்சு விட்டேன். எதை என்ன, இதை நான் கொடுத்தா நிஜமாக எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. உம்மிட்ட இல்லாத என்னர், என் மனசு. அந்த என் மனசுன்னு இல்லையே, மம மனஹா. அந்த மம மனஹான்னு சொன்னதுனால அது உமதில்லை. என்ன அது எனது? அது எப்படி எனதுன்னு சொல்கிறேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன். மனசை நீங்கள் தான், உலகத்தை படைச்சவர் மனசை நீங்கள் தான் படைச்சவள். இல்லை, நீங்கள் படைத்த பிறகு அது என்ன பண்ணுறேள், எனக்கு கொடுத்து விட்டேன், தாரவத்தை கொடுத்து விட்டேள் எனக்கு. இப்போ உங்களுக்கு அதில் ஓனர்ஷிப் இல்லை. ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுன்னு தான் நம்மள்கிட்ட ரைட்டை ரெலிங்குவன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இது என்னுடைய சொத்தை, இது மேலே இது எனதில்லை, இது உங்கள் சேர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அதை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கே அதுக்குத்தான் தானம்னு பேர். ஸோ தானத்தில் என்ன இருக்கு, அது உங்களதாக இருக்கணும், அதை இன்னொருவருக்கு கொடுக்கணும். வெறுமனை கொடுத்தா மட்டும் இல்லை, இனிமேல் அதை நான் கேட்க மாட்டேன்னு கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறேள், மணி ஆர்டர் எழுதுறதுக்காக சார் பேனா கொடுங்கோங்கிறான், பேனா கொடுங்கன்னு கொடுக்குறேள், அங்கேயே இருக்கள் சார், அதையே பார்த்து அவர் முடிச்சதுமே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துறள். ஏன் அவருக்கு எதுக்காக கொடுத்தேள், அப்போ உபயோகப்படுத்துறதுக்காக, அதுவும் மாட்டேன்னு சொன்னால் தாட்சியன்னு அந்த நாள் கொடுத்தேள். அப்போ என்னாச்சு, இது தானம் இல்லை. தானம்னா என்ன, யாரோ அவர் கையில் காசில் இருந்து இன்னொருத்த கொடுத்தா அதுவும் தானமாகாது, உங்களதாக இருக்கணும். அதனுடைய ஓனர்ஷிப் நீங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அது கொடுத்த மட்டும் இல்லை, எல்லா ரைட்ஸும் அவளுக்கு கொடுக்கணும். பழைய நாள்லாம் இந்த பூமியெல்லாம் விற்கிற காலத்தில் அது எழுதி கொடுப்பா, இல்லை இந்த பூமியில் புதையல் கிடைத்தாலும் அந்த புதையலை உட்பட இந்த பூமி உங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி எல்லாம், நான் தான் வித்தேன், பூமி தானே கொடுத்தேன், உள்ள புதையலன்னு தானே கேட்கப்படாதுன்னே, அதெல்லாம் அழகாக எழுதுவேன். இப்போல்லாம் மறந்து போச்சு, அந்த எழுதுறவாளே இல்லைன்னே. அதுக்கு சராஸ்தி சிராஸ்திரி அதுக்குள்ளே வரக்கூடியதான விவகாரங்கள் அதுக்குன்னு ஒரு வச்சனம் அப்படியே அப்படியே முதல்ல எழுதி. அது வேறு என்னன்னார், அவர் முதல்ல ஸ்டாம்ப் பேப்பரில் எழுத ஆரம்பித்தான், செங்கிலி கோத்தான் நடுவில் எழுதுட்டே அவர் கடைசி வரைக்கும் பேனா எடுக்க மாட்டார். அது ஒரு தனி ஆர்ட் இருந்தது. நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அது அழகாக எழுதுவார், நடுவில் ஒரு அடித்தலே கிடையாது. இப்போ அடிக்காமல் எழுத தெரியல, ஒரு லைன் எழுதினா இந்த நாலு தரம் எழுதுகிறான். ஏன் தெரியும்னா, கம்ப்யூட்டரில் அடித்து வழகிருக்கான். அது எப்பப்போ வந்தாலும் அதை வந்து எரேஸ் பண்ணி பண்ணி அடிக்கிறான். என்ன அந்த எழுதுறதுங்கிற வழக்கமே போயிடுது. பழைய நாள் ஆரம்பித்தாரையினால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு அடித்தல் ஒரு திருத்தல் வராது, குண்டு குண்டாகவும் இருக்கும், அழகாக எழுதுவான். அது மாதிரி தானம்னு சொன்னோமே ஆனால் அது நம்மளுடைய பதார்த்தத்தை எல்லாம் விட்டு அவளுக்கு கொடுக்கறது. இந்த தானம் இருக்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொடுக்கலாம். பெண்ணுக்கு மட்டும் கன்னியாதானம்னு பேர் இருந்தாலும் அது கிடையாது. மீதி எல்லாம் கொடுக்குற காலத்தில் இரண்டகர்ப கர்ப்பஸ்தம் அப்படின்னு சொல்லி காசையோ பொருளையோ குது யானையோ இது பசுவோ தங்கத்தையோ எல்லாத்தையும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நம்மமா அப்படிங்கிறது, எனது இல்லை அப்படிங்கிறது. தேவதைகளும் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதம் நமமா, அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமமா. அதான் ஒரு வாத்தியம், அக்னயதம் நமமா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், அக்னயே இதம், இது அக்னிக்காக நமமா, திரும்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணுறேன், பூஜனை பண்ண முடியாது நமஹான்னு சொல்லி பண்ணுறேன். பெண்ணை கொடுக்குறப்ப மட்டும் என்ன பண்ணுறது தெரியுமா, வாத்தியார் இமாம் கன்யாம் பிரதாஸ்யாமி அப்படிங்கிற அவ்வளோதான், நம்மமா சொல்ல மாட்டேன். ஏண்டான்னார், அடுத்த வருஷம் நம்ம அத்துக்கு பிரசவத்துக்கு வரணுமே, விவகாரம் என்னடாண்ணார். அந்த பொண்ணை கொடுத்ததுனால பொண்ணை வந்து இது உயிர் இல்லாதான ஜடமான பொருள் இல்லை, எங்காத்துல பிறந்திருக்கு நீ அனுபவிப்பதற்காக, அதுக்காக கொடுத்தேன், அது எனக்கும் பொண்ணுத்தான் உமக்கும் வேண்டியவள் தான் அப்படின்னு கொடுக்க. அதனால் கன்னியாதானத்தில் மட்டும் நம்மமான்னு சொல்லப்படாது, மீதி எல்லாம் தானா. எத்தனை விவகாரங்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சாஸ்திரங்களில் வேதாந்த வாசனம் லா அங்கே வரும், விவகாரம் முழுக்க. அதான் சகல சாஸ்திரமும் வந்திருக்கும். அப்படி விவகாரம் கமர்த்தம் தாசியேஹம் ஹே பரமேஸ்வரா, உலகத்தில் எல்லாத்தையும் படைத்த தாங்கள் மனசையும் படைத்தேர், அந்த மனசு மட்டும் எனக்கு கொடுத்து விட்டேள், ஆகையால் இது எனதாக ஆச்சு, இதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். ராமாயண பரதன் சொல்கிறான் ராமன்கிட்ட, அப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கிறேன், இப்போ இந்த ராஜ்யம் எனது தானே, நான் உங்களுக்கு கொடுக்கலாமே, நான் கொடு பெற்றுக்கொள்ளுங்கள். ராமன் என்ன சொன்னாரோன்னா, ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம்ப்பா, ஆனால் அப்பா சொன்ன வார்த்தையை தாண்டினா போல ஆயிடாதான். என்ன, ராஜ்யம் மட்டும் சொல்லலை அவர், நான் 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பண்ண போறேள், அதை நான் மாற்றிக்கிறேன். நான் பையன் காட்டுக்கு போகணும் தானே, இந்த பையன் காட்டுக்கு போட்டால் அந்த பையன் நாட்டில் இருக்கட்டுமேன்னர். அவர் அதை ஸ்பெசிஃபை பண்ணி விட்டாரு, நான் காட்டுக்கு போகணும்னு தான் சொல்லியிருக்கார். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்பா வார்த்தை பொய்யாயிடும். அதனால பிதிருவாக்கிய பரிபாலனும் அது பண்ண முடியாது. இங்கேயும் பரதன் சொல்றான், ராஜ்யம் எனக்கு கிடைச்சது, எனது ராஜ்யம்னு வச்சுங்க, இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரியே மனசு நீங்க எனக்கு கொடுத்தாலும் அம்மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப இந்த மனசானது இப்ப பரமேஸ்வரனது இல்லையே, இப்ப நான் கொடுக்கலாமோன்னு, இப்ப அவருக்கு உபயோகப்படுமா கேட்கல, அவருக்கு உபயோகப்படுமாங்கிறதுல எனக்கு நல்லது, இதை கொடுத்தேன்னா நான் க்ஷேமமா இருக்கும். ஆகையால் பரமேஸ்வர, இதை நான் வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது ஒன்று தான் கொடுப்பேன், ஆனால் இந்த மனசை கொடுத்தா உங்கள் மனசுக்கு சந்தோஷமா. ஒரு ஜீவனானவன் சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாளெல்லாம் க்ஷேமத்தை அடையணும் என்கிறதல்வா உங்களுடைய எண்ணம், அதற்காக அல்லவா உங்கள் தாங்கள் வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் சாஸ்திரங்களையும் வெளிப்படுத்தினேள். அது மட்டும் இல்லாமல் அநேக ஞானிகளையும் சிவனடியார்களையும் தயார் பண்ணி வச்சிருக்கேள். எதற்காக, இவாள் வழி தெரியலாம், இத்தனையும் நீங்கள் பண்ணியிருக்கள், ஆகையால் இது எதற்காக, நான் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆகையால் என் மனதை உங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும், ஆகையால் இதை கொடுக்குறேங்கிறக்க. ரஸ்தே மாத்ரௌ கிரிசனி கடஸ்தே தனபதௌ கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபிச்சிந்தா மணிகணே சிரஸ்தே மா சீதாம்சௌ சரணயுகளஸ்தே அகில சுபே கமர்த்தம் தேகம் பவது பவதர்த்தம் மம மனஹா. இங்கே வந்து பரமேஸ்வரனிடம் எல்லாமே இருக்கு, ஆனால் பரமேஸ்வரனுக்கு நான் என்ன கொடுக்கறது, இது இங்கே ட்ரெண்ட் ஆஃப் தாட். எப்படி வந்தது, உமிட்ட எல்லாமே இருக்கு, நான் எதை கொடுப்பேன்னு. அதே போலயே இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ல போறார், நீர் எங்களுக்கு கொடுக்கறதுன்னு வச்சுப்போம், அப்போ என்ன கொடுப்பேன்னு கேட்குறது. ஏன்னா உமிட்ட ஒன்றுமே இல்லையே விவகாரம் முழுக்க. அது அந்த ஸ்லோகம் வரும்பொழுது இங்கே சொன்ன ஆர்கியுமெண்ட் எல்லாம் ரிவர்ஸ் ஆர்கியுமெண்ட்டு, அது அன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம்.